أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله.
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك على نبيك ورسولك محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனை நமக்கு நேர்வழி காட்டுகின்ற, நம்மை நெறிப்படுத்துகின்ற வேதங்களில் சிறந்த வேதமாக நமக்கு இறக்கி அருளியிருக்கின்றான். முதலில் அல் குர்ஆனை சரியான முறையில் ஓத கற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு அதன் மொழியை அறிந்து அதன் கருத்துகளை, அதன் விளக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அதுபோன்று அதனுடைய மூல மொழியாகிய அரபி மொழியை அறிவது அவசியமாக இருப்பதுடன், அதை அறிவதற்குரிய வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்திக் கொள்வதோடு, குறைந்தபட்சம் முதல் கட்டமாக நமது தாய்மொழியிலாவது அந்த அல் குர்ஆனின் அர்த்தத்தை, கருத்தை, விளக்கத்தை படித்து தெரிந்து கொள்வது, அதுபோன்று அல் குர்ஆனுடைய விளக்கங்களை ஒரு ஆசிரியர் மூலமாக கற்றுக்கொள்வது மிக முக்கியமான ஒரு அடிப்படை அவசியம். அந்த அளவு ஈமானிய விஷயங்கள், இறையச்சத்தின் அடிப்படைகள், மறுமை குறித்த விஷயங்கள் எல்லாம் அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லியிருக்கின்றார். அந்த அல் குர்ஆனின் ஒரு கடமைதான் அதை கற்றறிந்தவர்கள் பிறருக்கு போதிப்பது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு, உங்களில் மிக சிறந்தவர் குர்ஆனை கற்று அதை போதிப்பவர். சோ அந்த அடிப்படையில் தான் குர்ஆனுடைய பிற்பகுதியில் தொழுகையில் நாம் ஓதக்கூடிய முக்கிய சூராக்களின் விளக்கங்களை நம்முடைய மாதாந்திர அந்த நிகழ்ச்சிகளில் குறைந்தது ஒரு சில வாரங்களையாவது, இரண்டு வாரங்களையாவது அல் குர்ஆனுடைய பிந்தி உள்ள அத்தியாயங்களை படித்து, அதை எந்தெந்த நேரத்தில் இறக்கப்பட்டது, அந்த அத்தியாயங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய விளக்கங்கள் என்ன என்பதை சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அதில் முதல் அமர்வாக சூரத்துல் ஹுஜராத் என்ற அத்தியாயத்தை நாம் எடுத்திருக்கின்றோம். இது அல் குர்ஆனுடைய 49வது அத்தியாயம். சூரத்துல் ஹுஜராத் இறக்கப்பட்ட வரிசை என்ற அடிப்படையில் பார்க்கும்போது 106வது அத்தியாயமாக, 106வது அத்தியாயமாக இது இறக்கப்பட்டது. அல் குர்ஆனுடைய ஓதுகின்ற வரிசை என்ற அடிப்படையில் இது 49வது அத்தியாயமாக இருக்கிறது. இந்த அத்தியாயம் மதீனாவில் இறக்கப்பட்ட அத்தியாயம். அல் குர்ஆனை மார்க்க அறிஞர்கள் இரண்டு அமைப்பாக பிரிப்பார்கள். ஒன்று மக்காவிலே இறக்கப்பட்டது, இரண்டாவது மதீனாவிலே இறக்கப்பட்டது. மக்காவில் இறக்கப்பட்டது என்றால் மக்கீயத்துன், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரா செய்து மதினாவிற்கு வருவதற்கு முன்பாக இறக்கப்பட்ட வசனங்களை மக்கியத்துன் என்று சொல்வார்கள். ஹிஜ்ரா செய்து வந்ததற்கு பிறகு இறக்கப்பட்டது, அது மதினாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கி இருக்கும் போதோ அல்லது மதினாவிற்கு வெளியிலே ஜிஹாத் அல்லது தாவா போன்ற பயணங்களில் இருக்கும் போதோ, அதாவது மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஹிஜ்ரா செய்து வந்ததற்கு பிறகு இறக்கப்பட்ட அத்தியாயங்கள் வசனங்களை மதனியத்துன், மதினாவில் அருளப்பட்டது, மதினாவை சேர்ந்தவை என்று சொல்லப்படும். இந்த சூரத்துல் ஹுஜராத் மார்க்க அறிஞர்கள் பலர் இதற்கு விரிவான விளக்கம் எழுதியிருக்கின்றார்கள். அந்த அளவு மார்க்க சட்டங்களும் சமூக ஒழுக்கங்களும் இந்த அத்தியாயத்திலே வலியுறுத்தி விவரமாக சொல்லப்பட்டிருக்கின்றன. அதில் குறிப்பாக நாம் நமது இந்த அமர்வுக்கு சமீப காலத்திலே வாழ்ந்து இறந்த அஷேக் முஹம்மது சாலிஹ் அல் உசைமீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய விரிவுரையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சொல்ல இருக்கின்றோம். முதலிலே வசனங்களையும் அதனுடைய தர்ஜமாவையும் மொழிபெயர்ப்பையும் பார்ப்போம், பிறகு இன்ஷா அல்லாஹ் விளக்கத்திற்கு செல்வோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். يا ايها الذين امنوا لا تقدموا بين يدي الله ورسوله واتقوا الله ان الله سميع عليم يا ايها الذين امنوا لا ترفعوا اصواتكم فوق صوت النبي ولا تجهروا له بالقول كجهر بعضكم لبعض أن تحبط أعمالكم وأنتم لا تشعرون إن الذين يغضون أصواتهم عند رسول الله أولئك الذين امتحن الله قلوبهم للتقوى لهم مغفرة وأجر عظيم إن الذين ينادونك من وراء الحجرات أكثرهم لا يعقلون ولو انهم صبروا حتى تخرج اليهم لكان خيرا لهم والله غفور رحيم. இதுவரை ஐந்து வசனங்கள் உங்களுக்கு ஓதப்பட்டன. முதல் வசனம், நம்பிக்கையாளர்களே, யா ஐயுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கையாளர்களே, ஒரே வார்த்தையிலே நாம் சொல்வோம் நம்பிக்கையாளர்களே, அதாவது அழைப்பதோடு சேர்த்து நம்பிக்கையாளர்கள், நம்பிக்கையாளர்களே. அரபியிலே நீங்கள் பார்த்தால் இங்கே ஐந்து வார்த்தைகள் இருக்கின்றன. அரபி மொழியிலே ஐந்து வார்த்தைகள், யா, ஐயு, ஹா, அல்லதீன, ஆமனு. யா ஐயுஹல்லதீன ஆமனு, இந்த ஐந்து வார்த்தைகளை கொண்ட இந்த அரபி பதம், அரபி வாசகம் யா ஐயுஹல்லதீன ஆமனு, குர்ஆனிலே அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு அழைப்பு வாசகம். யார் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் மறுமையினாலையும் அல்லாஹ் இறக்கிய வேதத்தையும், திரும்ப கேளுங்க, யா ஐயுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கையாளர்களே என்று தமிழில் சொல்லப்படுகிற இந்த பதம் அல்லது நம்பிக்கை கொண்டவர்களே என்று சொல்லப்படுகின்ற இந்த பதத்திற்கு அரபியிலே அல்லாஹு தஆலா பயன்படுத்தி இருக்கிற வாசகம் என்ன? யா ஐயுஹல்லதீன ஆமனு. ஐந்து பதங்கள் இருக்கின்றன, யா ஒன்று, ஐயு ஒன்று, ஹா, அல்லதீன, ஆமனு. இந்த ஐந்தையும் சேர்த்து யா ஐயுஹல்லதீன ஆமனு. யா என்ற வார்த்தை அழைப்பதற்காக, அதே அந்த வார்த்தை மாரிஃபா என்ற பெயர் சொல்லோடு சேரும்போது ஐயுஹா என்ற துணை பதத்தோடு இணைத்து சொல்லப்படும், தனியாக சொல்ல முடியாது. நக்கிரா என்ற பதத்தோடு சொல்லும்போது உதாரணத்திற்கு யா ரஜுல், யா வலத் என்று சொல்லப்படும். அதே மாரிஃபாவோடு சேரும்போது யா ஐயுஹர் ரஜுல், யா ஐயுஹல் வலத் என்று சேர்த்து சொல்லப்படும். அப்ப அல்லதீன, எவர்கள், ஆமனு, நம்பிக்கை கொண்டார்கள். அப்ப எவர்கள் நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களே, இதை சுருக்கமாக நம்பிக்கை கொண்டவர்களே, நம்பிக்கையாளர்களே என்று சொல்லப்படும். அதாவது அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான், யாரெல்லாம் தங்களை மூமின்கள் என்று சொல்கிறார்களோ,
அவர்களுக்கெல்லாம் இந்த அழைப்பு சொல்லப்படுகிறது, அவர்களுக்கெல்லாம் பின்னால் வரக்கூடிய சட்டம் சொல்லப்படுகிறது, அவர்களையெல்லாம் நான் அழைக்கிறேன், அவர்களையெல்லாம் நான் முன்னோக்க சொல்கிறேன், கவனிக்க சொல்கிறேன், எனது சட்டத்திற்கு செவிசாய்க்க சொல்கிறேன். யா ஐயுகள் நதீன ஆமணம். அப்ப யார் தங்களை விசுவாசிகள் நம்பிக்கையாளர்கள், அல்லாஹுவையும் அவனது வேதத்தையும் நம்பிக்கை கொண்டோம் என்று வாயினால் மொழிகிறார்களோ, உள்ளத்தால் அவர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்களோ, அவர்கள் அனைவரையும் அல்லாஹு தஆலா இங்கே முன்னோக்க சொல்கின்றார். இந்த இடத்துல அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு கூற்று பதிவு செய்யப்படுகிறது. இஅலம் அன் அல்லாஹ் தஆலா இத அப்தது அல் கிதாப பிகௌலிஹி யா ஐயுஹல்லதீன ஆமனு இம்மா கபரும் تؤمر به وإما شر تنهى عنه فارعه سمعك واستمع إليه لما فيه من الخبر. عبد الله بن مسعود சொல்லுகின்றார்கள், இந்த நம்பிக்கையாளர்களே, ஈமான் உள்ளவர்களே என்று அழைக்கப்பட்டால் அது ஒரு செய்தியாக இருக்கும். அந்த செய்தியிலே உங்களுக்கு அல்லாஹ் ஒரு கட்டளையை சொல்வான், அல்லது அங்கே ஒரு தீமையிலிருந்து உங்களை அல்லாஹ் தடுப்பான், அல்லது மறுமை குறித்த ஒரு செய்தியை கூறி அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுவான். ஆகவே இந்த அழைப்பை நீங்கள் குர்ஆனிலே செவிமடுக்கும் போது, எங்கே யாயுஹல்லதீன ஆமனு என்ற வார்த்தையை குர்ஆனிலே நீங்கள் பார்க்கிறீர்களோ, உடனே உஷாராகி விடுங்கள், உங்களது செவியை அல்லாஹுடைய இந்த கட்டளைக்கு தாழ்த்தி விடுங்கள். ஏனென்றால் அதில் அல்லாஹ் உங்களை அழைத்து உங்களுக்குரிய கட்டளையை அல்லது உங்களுக்குரிய விலக்கலை தடையை சொல்கிறான். இந்த செய்தியை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு பதிவு செய்கிறார்கள். குர்ஆனிலே நீங்கள் பார்த்தால் இப்படி அழைத்து சொல்லப்படுகிற ஏராளமான வசனங்கள் இருக்கின்றன. நம்பிக்கையாளர்களை அல்லாஹ் அழைப்பான், அல்லது யா ஐயுஹன் நபியு நபியே, யா ஐயுஹர் ரசூலு ரசூலே தூதரே, யா ஐயுஹல் முஸ்ஸம்மில் போர்வை போர்த்தி இருப்பவரே, யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர் போர்வை போர்த்தி இருப்பவரே, யா ஐயுஹன்னாஸ் மக்களே, யா ஐயுஹல் இன்சான் மனிதனே, குல் யா ஐயுஹல் காஃபிரூன் நிராகரிப்பவர்களே என்றெல்லாம் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே பல அழைப்பை சொல்லி அங்கே பல செய்திகளை பதிவு செய்கிறார். அப்ப ஏன் இப்படி அழைக்கப்படுகிறது? பொதுவாக ஒரு செய்தியை சொல்லிக்கொண்டே வரும்போது கவனங்களை மீண்டும் ஒருங்கிணைப்பதற்காக, கவனங்களை மீண்டும் ஒருங்கிணைப்பதற்காக, சிந்தனைகளை சிதற விடாமல் கட்டுப்படுத்துவதற்காக, அல்லது அறிவெல்லாம் சொல்லப்படுகிற விஷயத்தை மீண்டும் ஆழமாக சிந்திக்க தூண்டுவதற்காக அழைப்பது ஒரு பேச்சினுடைய ஒரு மரபு, அது ஒரு அடிப்படை. அழைத்து சொல்வது, இப்ப தந்தை மகனிடத்தில் சொல்லும்போது மகனே அல்லது பெயர் கூறி அவரை அழைத்து சொல்லும் போது அங்கே அந்த செய்திக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அப்ப அல்லாஹு தஆலா சொல்லப்படுகிற செய்தியின் முக்கியத்துவத்திற்கு ஏற்ப யாரை அழைத்து சொல்ல வேண்டுமோ, யாருக்காக அந்த செய்தி சொல்லப்படுகிறதோ அவர்களை அழைத்து அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே அப்படி பயன்படுத்துகிறான். நபிக்கு சொல்லும் போது நபி அதில் கூடுதல் கவனம் கொடுக்க வேண்டும், நபி அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் போது யா ஐயுஹன் நபியுத்தகில்லா, நபியே தூதரே நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். நம்பிக்கையாளர்களுக்கு சொல்லும் போது யா ஐயுஹல் லதீன ஆமனு லா தகூனூ கல் லதீன ஆதவ் மூசா, நம்பிக்கையாளர்களே மூசாவுக்கு தொந்தரவு கொடுத்தவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். இப்படியெல்லாம் அல்லாஹு தஆலா அழைக்கும் போது அங்கே நமக்கு ஒரு பயம் ஏற்பட வேண்டும், அங்கே நமக்கு ஒரு பயம் ஒரு அச்சம் ஏற்பட வேண்டும். எப்படிப்பட்ட அச்சம் அது? ஒன்று, அல்லாஹ் அழைக்கிறானே யா ஐயுஹல் லதீன ஆமனு நம்பிக்கையாளர்களே என்று, அந்த அழைப்பில் நானும் கட்டுப்பட வேண்டும், அந்த அழைப்பில் நானும் கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ் என்னை மூமினாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், மூமின்களில் ஒருவனாக அல்லாஹ் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று இஸ்லாம், இரண்டாவது ஈமான். இந்த இஸ்லாம் என்பது என்ன? வெளிப்படையாக நாம் தொழுகின்ற தொழுகைகள், ஜகாத் அல்லது நோன்பு, ஹஜ், இவற்றை வைத்து வெளிரங்கமாக ஒருவரை இஸ்லாமிய அரசாங்கம் முஸ்லீம் என்று ஏற்றுக்கொள்ளும். முஸ்லிம்கள் இவரை வெளிப்படையாக முஸ்லீம் என்று ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் இவரை முஃமின் என்று முடிவு செய்வது, இது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. சில அடையாளங்கள் இருக்கின்றன, இந்த அடையாளம் இருந்தால் இவரிடத்தில் ஈமான் இருக்கிறது என்று சொல்லப்படலாம். தொழுகை, நோன்பு, இதெல்லாம் ஈமானின் அடையாளங்கள். ஆனால் ஈமான் இருக்கிறதா என்றால் அது அல்லாஹ்தான் அறிந்தவன். ஈமானின் அடையாளங்கள் இருக்கின்றன என்று சொல்லலாம். இப்ப எத்தனையோ முனாஃபிக்குகள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே தொழுதார்கள், ஆனால் முனாஃபிக் என்று அவர்களை சொல்லப்பட்டது. ஜகாத்து கொடுத்தார்கள் அல்லது தர்மங்கள் செய்தார்கள். இபாதத் என்பது ஈமானுடைய அடையாளங்கள். பள்ளியில் ஒருவர் இருந்தால் அவரை மூமின் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இப்படி நிறைய அமல்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள். அந்த அமல்களை கொண்டு ஈமான் அறியப்பட்டாலும், உள்ளத்திலே ஈமான் இருக்கிறது, அதன் அடிப்படையில் அந்த செயல் வருகிறது என்பதை அல்லாஹ் ஒருவன் தான் அறிந்தவன். ஆகவே ஒவ்வொருவரும் தனது ஈமானை பயந்து கொண்டிருக்க வேண்டும். இப்படித்தான் சஹாபாக்கள் பயந்தார்கள். ஹன்தலா ரழியல்லாஹு அன்ஹு பயந்தார்கள், அபூபக்கர் பயந்தார்கள், உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா பயந்தார்கள், இன்னும் நிறைய நபித்தோழர்கள். நீங்கள் சஹீஹுல் புகாரியிலே ஆரம்பத்திலே ஈமானுடைய பாடம், இல்முடைய பாடம் என்று வருகின்ற அந்த பாடத்திலே நீங்கள் படித்தால், பெரிய ஒரு தாபிஈ அவர்கள் சொல்கிறார்கள், அப்துல் ரஹ்மான் இப்னு அபி முலைக்கா என்ற பிரசித்தி பெற்ற தாபிஈ, 30 சஹாபாக்களிடத்திலே கல்வி பயின்ற ஒரு பெரிய மார்க்கறிஞர்கள். அவர் சொல்கிறார்கள், நான் 30 சஹாபாக்களிடத்திலே பழகி இருக்கிறேன். அத்ரக்து சலாசீன மின் அஸ்ஹாபின் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லுஹும் கானு யகாஃபூன நிஃபாக அலா ஈமானிஹிம். அந்த 30 நபி தோழர்களும் பேசும்போது, உரையாடும் போது, அவர்களோடு பழகும் போது, அவர்களோடு நான் தனிமையில் இருக்கும் போது, பல நேரங்களிலே தங்களது ஈமானை குறித்து அச்சப்பட்டுக் கொண்டே இருந்தார்கள். அதிலே நயவஞ்சகம் கலந்து விடுமோ என்று சொல்வது புரிகிறதா? அதாவது இதற்கு மார்க்க அறிஞர்கள் சுருக்கமாக என்ன சொல்கிறார்கள் என்றால், தமிழிலே ஒரு பழமொழி சொல்லப்படும், மடியில் கணம் இருந்தால் மனதில் பயம் இருக்கும் என்று. அதாவது இருந்தால்தான் பயம் இருக்கும். அப்ப யாரிடத்தில் ஈமான் இருக்குமோ அவர்கள் அந்த ஈமான் பறிபோய்விடக் கூடாது என்று பயந்து கொண்டிருப்பார்கள். சுருக்கமாக புரிவதற்கு சொல்வதாக இருந்தால், யாரிடத்தில் ஈமானோ இல்லையோ அவர்கள் பிதற்றிக் கொண்டிருப்பார்கள், நாங்கள் தான் ரொம்ப பெர்ஃபெக்ட் என்று. அப்ப இதைத்தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், உங்களை நீங்களே பீத்திக் கொண்டிருக்காதீர்கள், உங்களில் தக்வா உள்ளவர்கள், இரையச்சம் உள்ளவர்கள், அல்லாஹுவை பயந்தவர்கள் யார் என்பதை அல்லாஹ் மிக அறிந்தவன். நீங்க சொல்லாதீங்க, நான் யார் தெரியுமா, எனக்கு என்ன இருக்கு தெரியுமா, நான் எப்படி இருப்பேன் தெரியுமா என்றெல்லாம் நீங்களே உங்களை புகழ்ந்து கொள்ளாதீர்கள், பீத்திக் கொள்ளாதீர்கள். அப்ப இந்த ஆமனு என்ற இந்த அழைப்பு, ஆமனு என்ற இந்த அழைப்பு நமக்கு பல அச்சத்தை கொடுக்கிறது. அதில் முதல் அச்சம், முதல் பயம் என்ன? அல்லாஹ், நீ மூமின்கள் என்று யாரை அழைக்கிறாயோ அந்த அழைப்பிலே என்னையும் ஆக்கி வையா, நம்பிக்கையாளர்களில் ஒருவனாக என்னை ஆக்கி வையா. பல நேரங்களிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு இந்த ஈமானை கொண்டு சாட்சி சொல்கிறார்கள். அவர்களிடத்திலே சில பாவங்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டாலும், ஒரு நபித்தோழர் இருந்தார், ஒரு முறை மது அருந்திய குற்றத்திற்காக அவரை கொண்டு வரப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அடித்தார்கள். அடுத்த முறையும் அதே குற்றத்திற்காக அவர் கொண்டு வரப்பட்டார், அடித்தார்கள். அடுத்த முறையும் அதே குற்றத்திற்காக கொண்டு வரப்பட்டார், அடிக்கிறார்கள். நான்காவது முறையும் அதே குற்றத்திற்காக கொண்டு வரப்படுகிறார். அப்போது ஒரு தோழர், மற்றும் ஒரு தோழர், ஒரு சரியான ஒரு பாவியா இருப்பார் போல இருக்கு, முனாஃபிக்கா இருப்பார் போல இருக்கு, பெரிய ஒரு கேடுகட்ட செயலை செய்து இவ்வளவு அடி வாங்கினதுக்கு பிறகு இப்படியே செய்யறாரு என்று அந்த மனிதனை, அந்த தோழரை ஏசுகிறார். அப்ப வெளிரங்கத்திலே நாம் பார்க்கும்போது என்ன தெரிகிறது? அவர் ஏசுவது சரி என்று தெரிகிறது. காரணம் என்ன? பாவம் செய்துவிட்டு வந்திருக்கிறார். இவர் ஆவேசப்பட்டு ஏசுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவரை ஏசாதே, அவர் ஒரு மூமின், அவர் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கிறார். அப்ப சில நேரங்களில் இப்படியும் இருக்கலாம். ஒரு மனிதன் கடமையான வணக்கங்களை செய்வதோடு ஒரு சில பாவங்களில் மன இச்சைக்கு அடிமையாகி அவன் விழுவதுண்டு. அப்படி விழுகின்ற காரணத்தால் அவனை காஃபிர் என்றோ முனாஃபிக் என்றோ பெரும்பாவி என்றோ நாம் முத்திரை குத்திவிடக் கூடாது. அவனுடைய உள்ளத்தை அல்லாஹ் அறிந்தவன். இஸ்லாமுடைய வெளிப்படையான 5 அமல்கள் ஷஹாதா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ். இதிலே சமூக ரீதியாக நாம் பார்ப்பது தொழுகையும் ஜகாத்தையும். தொழுகையும் ஜகாத்தும் ஒரு மனிதனிடத்திலே, ஜகாத் அவன் அதற்கு வசதி உள்ளவனாக இருந்தால், இந்த இரண்டும் அவனிடத்திலே இருக்குமே ஆனால் அவரை நாம் முஸ்லீம் என்று ஏற்றுக்கொள்வோம். அடுத்து அவரிடத்திலே இருக்கின்ற அமல்களுக்கு ஏற்ப அவரை நேசிப்போம். அவரிடத்தில் இருக்கிற பாவங்களுக்கு ஏற்ப அவரை நாம் வெறுப்போம். ஆனால் அவரை பெரும்பாவி என்றோ முனாஃபிக் என்றோ நாம் பகிரங்கமாக சொல்ல முடியுமா என்று சொன்னால், அது அவருடைய வெளிப்படையான சில பாவங்களின் காரணமாக நாம் சொல்லிவிட முடியாது. காரணம் என்ன? அவருடைய உள்ளங்களை அல்லாஹ் அறிந்தவன். ஆனால் அதற்காக தண்டனை நிகழாமல் இருக்குமா? அப்ப அந்த இடத்திலே அழைத்து வரப்பட்டவர் மது அருந்து இருந்தார். அவரை ஏசுவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள். ஆனால் தண்டனை கொடுக்காமல் இருந்தார்களா? அவர் அல்லாஹ்வை நேசிக்கிறார், ரசூலை நேசிக்கிறார், அவர் மூமினான மனிதர் என்று தண்டனை கொடுக்காமல் இல்லை, தண்டனை கொடுத்துத்தான் அனுப்பினார்கள். அப்ப மார்க்க அடிப்படையில் இந்த துன்யாவுடைய ஹுதூதுகள், தண்டனைகள் என்பது வேறு, மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமானின் அடிப்படையிலே முடிவு செய்வது என்பது வேறு. அது சூழ்நிலைகளை பொறுத்து அல்லாஹ் அறிந்தவன். இந்த விஷயத்தை விளங்கிக் கொண்டு யாரும் துணிவு கொண்டு விடக்கூடாது. புரிகிறதா இல்லையா? என் உள்ளத்துல ஈமான் இருக்கு, நான் செய்யற என்று தவறான துணிவுக்கு ஆளாகிவிடக்கூடாது. பயந்து கொண்டே இருக்க வேண்டும், பயந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு சில நேரங்களில் மன இச்சைக்கோ அல்லது வேறு தூண்டுதலுக்கோ அடிமையாகி ஒரு மனிதன் பாவம் செய்து விடுவானே ஆனால் அப்போது அவனுக்கு தௌபாவுடைய வாசலை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அவன் நிராசை அடைந்து விடக்கூடாது. நிராசை என்பது குஃபுருடைய ஒரு வாசல். அல்லாஹுவின் அருளிலிருந்து நிராசையாகுவது குஃபுருடைய ஒரு வாசல். அல்லாஹு தஆலா சூரா அஸ்-ஸுமர் 39வது அத்தியாயத்தின் 53வது வசனத்திலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, தங்களுக்கு தாங்களே வரம்பு மீறி அநியாயம் செய்து கொண்ட என்னடியார்களே, அல்லாஹுவின் அருளில் இருந்து நீங்கள் ஒருபோதும் நிராசை அடைந்து விட வேண்டாம், நம்பிக்கை அடைந்து விட வேண்டாம். எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான், அவன் மகா மன்னிப்பாளன், மகா கருணையாளன். அப்ப தௌபாவுடைய வாசல் இருக்கிறது. நான் தவறுதலாக செய்துவிட்டாலும் என்னை மன்னிப்பதற்கு எனக்கு இறைவன் இருக்கிறான், என்னை ஆதரிப்பதற்கு அவன் இருக்கிறான், என் மீது கருணை காட்டுவதற்கு இருக்கிறான் என்று அல்லாஹுவின் மீது முஹப்பத்தையும் ஈமானையும் கொடுக்க வேண்டுமே தவிர அல்லாஹுவிற்கு மாறு செய்ய தூண்டிவிடக் கூடாது. சரி, அப்ப இரண்டாவது விஷயம் என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனு, இந்த வசனம் நமக்கு பல அச்சத்தை கொடுக்கிறது என்று சொன்னோம். அதிலே முதலாவது ஈமானை குறித்த அச்சம், அல்லாஹ் என்னை மூமின்களில் ஒருவராக ஆக்க வேண்டும் என்று. இரண்டாவது அச்சம் என்ன? அல்லாஹ் எனக்கு ஒரு சட்டத்தை சொல்லப் போகிறார், அல்லாஹ் எனக்கு ஒரு கட்டளையை சொல்லப் போகிறார், அல்லாஹ் எனக்கு ஒரு விலக்கலை தடையை சொல்லப் போகிறான், அல்லாஹ் எனக்கு ஒரு ஈமானை ஒரு இஸ்லாமிய அமலை அல்லாஹ் எனக்கு போதிக்கப் போகிறான். யா அல்லாஹ், நான் அதை எப்படி செவியேற்கிறேனோ அல்லது யா அல்லாஹ் நான் எப்படி அதை படித்து தெரிந்து கொள்கிறேனோ அது போன்று அதை எனக்கு அமல் செய்வதற்கு தௌஃபீக் கொடு. நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்காதவரை அல்லாஹ் தௌஃபீக் கொடுக்க மாட்டான். என்ன செய்ய வேண்டும்? அமல்களுக்கு நீங்கள் எப்போது வழிகாட்டப்படுவீர்கள், எப்போது அமல்களுக்குரிய வாய்ப்புகள் வழங்கப்படுவீர்கள் என்றால், ஒரு அடியான் எந்த அளவு அல்லாஹ்விடத்திலே அமல்களுக்குரிய வாய்ப்பை கேட்கிறானோ, அதுவும் அழுது கவலையோடு கேட்கிறானோ, அந்த அளவுக்கு தான் அமல்களுக்குரிய வாய்ப்பு கிடைக்கும். யா யுஹல், இரண்டாவது அச்சம், யா யுஹல்லதீன ஆமனு என்று அழைக்கப்பட்டவுடன் நமக்கு என்ன அச்சம் வர வேண்டும்? அல்லாஹ் எனக்கு ஒரு கட்டளையை சொல்லப் போகிறான். அந்த கட்டளை செய்வதற்குரிய கட்டளையாக இருக்கலாம், அல்லது செய்யக்கூடாது என்ற தடையாக இருக்கலாம், அல்லது ஈமான் இஸ்லாம் குறித்த ஒன்றாக இருக்கலாம். யா அல்லாஹ், இதை நான் படிப்பதற்கோ நீங்கள் தனியாக வீட்டிலே தர்ஜுமாவில் இருந்தோ அல்லது வேறு ஒரு புத்தகத்திலிருந்தோ படிக்கும்போது, அல்லது ஒரு ஆலிமிடத்திலிருந்து கேட்கும்போது, ஒரு ஹத்தீபிடத்திலிருந்து ஒரு தாயிடத்திலிருந்து கேட்கும்போது, யா அல்லாஹ் இந்த குர்ஆனை நான் கேட்கிறேன், நீ என்னை அழைத்து சொல்கிற சட்டத்தை நீ கேட்பதற்கு எனக்கு தௌஃபீக் கொடுத்தாய், இதன்படி அமல் செய்வதற்கும் எனக்கு தௌஃபீக் கொடு. ஏன் கேட்டுவிட்டு அமல் செய்யாமல் புறக்கணித்து செல்கிற பாவிகளில் நான் ஆகிவிடக்கூடாது? கேட்கிறார்கள், ஆனால் அமல் இல்லை. பிரயோஜனம் இருக்கிறதா? பிரயோஜனம் இல்லை. எனவே அமலுடைய பயம் வர வேண்டும். அப்ப இதை சொல்லும் போது நாம் ஒன்றை கூறினோம், நாம் எந்த அளவுக்கு அமல் செய்வதற்குண்டான பாக்கியத்தை, அதாவது தௌஃபீக்கை, அரபியிலே தௌஃபீக் என்று சொல்லப்படும், அமல் செய்வதற்குண்டான தௌஃபீக்கை கேட்போமோ அந்த அளவுக்கு தான் அமல்களில் நாம் ஈடுபடுவோம். இந்த இடத்திலே கொஞ்சம் நிறுத்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல்களுக்காக எவ்வளவு ஆழமாக பிரார்த்தனை செய்தார்கள், துஆக்கள் கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையின் கடைசி இருப்பிலே அமரும் போது தஷஹுது ஓதி, ஸலவாத் ஓதி, தஅவுஸ் பாதுகாப்புடைய பிரார்த்தனை ஓதியதற்கு பிறகு அவர்கள் செய்த துஆக்களிலே ஒன்று, அல்லாஹும்மா அஇன்னி ரப்பி அஇன்னி அலா திக்ரிக வஷுக்ரிக வஹுஸ்னி இபாததி. தான் ஓதியது மட்டுமல்ல, முஆதை கரம் பிடித்து சொல்கிறார்கள், முஆதை உனக்கு நான் ஒரு துஆவை சொல்லித் தருகிறேன், தொழுகையின் கடைசியிலே அதை நீ ஓது, நான் உன்னை அல்லாஹ்விற்காக நேசிக்கிறேன் முஆதை. அந்த வாலிபரை கரம் பிடித்து அவருக்கு வாழ்நாளெல்லாம் பயன் தரக்கூடிய ஒரு செய்தியை சொல்கிறார்கள், அல்லாஹும்மா அஇன்னி அலா திக்ரிக வஷுக்ரிக வஹுஸ்னி இபாததி. யா அல்லாஹ், உன்னை நினைவு கூறுவதற்கு, திக்ர் செய்வதற்கு, உனக்கு நன்றி செலுத்துவதற்கு, அழகிய முறையில் உன்னை வணங்குவதற்கு எனக்கு தௌஃபீக் கொடு. ஒரு நபி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள், அல்லாஹும்ம வஃபிக்லி ஃபிஅலல் கைராதி வதர்கல் முன்கராதி வஹுப்பல் மசாகி. யா அல்லாஹ், நன்மைகளை செய்வதற்கு எனக்கு தௌஃபீக் கொடு, முன்கராத் வெறுக்கப்பட்ட பாவங்கள் அனைத்தையும் விட்டொழிப்பதற்கு எனக்கு தௌஃபீக் கொடு, ஏழைகளை நேசிப்பதற்கு எனக்கு தௌஃபீக் கொடு. யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தாஅத், உள்ளங்களை புரட்டி எடுப்பவனே, என் உள்ளத்தை உனக்கு கீழ்ப்படிவதிலே, உனக்கு தாழ்த்து செய்வதிலே, உனக்கு முழுமையாக கட்டுப்படுவதிலே எனது உள்ளத்தை உறுதிப்படுத்தியது. இப்படி எத்தனையோ துஆக்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆக்கள். குர்ஆனிலே நீங்கள் முந்திய நபிமார்களுடைய துஆக்களை பாருங்கள், நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் உடைய துஆ, இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் உடைய துஆ, மூசா ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் உடைய துஆக்களை பாருங்கள். இப்ராஹிம் அலைஹி இஸ்லாம் அவர்களுடைய துஆக்களிலே முக்கியமான ஒரு துஆ சூரா இப்ராஹிமில் அல்லாஹ் சொல்கிறான், ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா வமின் துர்ரியத்தி, என் இறைவா தொழுகையை நிலைநிறுத்தி தொழக்கூடிய ஒரு தொழுகையாளியாக என்னை ஆக்கியது. யார் கேட்கிற துஆ? அப்பா அது கவலைப்பட்டார்கள், அந்த தொழுகையை சரியாக தொழ வேண்டும் என்று கவலைப்பட்டார்கள், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தான். அப்ப குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது, ஜகாத் கொடுப்பது, சதகா கொடுப்பது, இரக்கம், எல்லாவற்றிற்கும் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும். துஆ நன்மைகளுக்காக முதலிலே துஆ கேட்க வேண்டும். நாம் எதற்கு கேட்போம்? அல்லாஹ் பரக்கத்தை காசு கொடு, கையை தூக்கினவனைய ஆகிறத்து, சொர்க்கம், நரகத்திலிருந்து பாதுகாப்பு, சொர்க்கத்துடைய வேண்டுதல், அல்லாஹ்வுடைய பொருத்தம், கூறியங்கள், இதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். என்னமோ நமக்கெல்லாம் சீட் எழுதி அல்லாஹ் போட்ட மாதிரி. ஒரு சஹாபியுடைய சம்பவம் வரும் பின்னாடி. நம்ம எப்படி இருக்கிறோம்? முதல்ல என்ன செஞ்சிருக்கணும் நம்ம? ரப்பான ஆக்கினா துன்யான்னு முதல்ல துன்யா தானங்க வருது, துன்யா தான் வருது. வஃபில் ஆஹிரத்தி ஹசனா வக்கீலா அதா பண்ணார் வருதா இல்லையா? வருதா இல்லையா? அப்ப எந்த அளவு துன்யாவை கவலையோடு, அது தேவை என்ற உணர்வோடு, பயத்தோடு கேட்கிறோமோ அதே அளவு அல்லது அதை விட அதிகமாக ஆகிறத்தை கேட்க வேண்டுமா இல்லையா? ஏன்னா இங்க கொஞ்ச நாள் தான் இருப்போம், அங்க அதிக நாள் இருப்போம். கொஞ்ச நாள் இருக்கிற துன்யாவுக்கு அவ்வளவு அக்கறையா, அவ்வளவு கவலையோட, ரொம்ப சோகத்தோட கேட்போம். சொர்க்கத்துக்கு அல்லாஹ் சொர்க்கத்துக்கு எப்படி இல்லை சகோதரர்களே, அப்படி அல்ல. சுஜூதிலே அழுது கேட்க வேண்டும், தொழுகையின் கடைசியிலே அழுது கேட்க வேண்டும், தொழுகைக்கு வெளியிலே கேட்க வேண்டும். நடந்து செல்லும் போது எல்லா இடங்களிலும் இந்த சொர்க்கத்தை கேட்பது, அல்லாஹுவின் பாவ மன்னிப்பை கேட்பது, சைத்தானிடமிருந்து பாதுகாப்பது, பாதுகாப்பை தேடுவது அவ்வளவு அவசியமான ஒன்று. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய துஆக்கில் நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னா, உதாரணத்திற்கு ஒன்றை சொல்கிறேன், சில உதாரணங்களை சொன்னோம், இது ஒரு முக்கியமான ஒன்றுனால இந்த துஆ, இந்த துஆவை நம்ம சொல்றோம். தொழுகையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹ்ரீமா, தக்பீரத்து தஹ்ரீமா கண்டியதற்கு பிறகு என்ன செய்தார்கள், என்ன செய்தார்கள், சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவதற்கு முன்பு துஆ கேட்டார்கள். அல்லாஹும்ம பாஇத் பைனி وبين خطايا كما باعت بيني وبين البشر وكما باعت بيني اللهم باعد بيني كما باعت بين المشرق والمغرب يا الله கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையிலே தூரத்தை ஏற்படுத்தியது போன்று என்னை பாவத்திலிருந்து தூரத்தை ஏற்படுத்து. اللهم باعد بيني وبين خطايا كما باعت بين المشرق والمغرب اللهم نقني من الخطايا كما ينقى الثوب الابيض من الدنس الله اغسل خطاياي بالماء والثلج والبرد. அவ்வளவு பெரிய துஆ பாருங்க. யா அல்லாஹ், கிழக்கையும் மேற்கையும் நீ இடைவெளி ஏற்படுத்தினாயே இரண்டுக்கும் இடையிலே, அப்படி என்னையும் எனது பாவங்களுக்கும் இடையிலே இடைவெளியை ஏற்படுத்த பயந்தார்கள் பாவத்திலிருந்து. நமக்கு பாவத்தினுடைய பயம் இல்லை, எனவே அதிலிருந்து பாதுகாப்பு தேடுவதில்லை. பாதுகாப்பாளா? அதுபோன்று யாரெல்லாம் என்னை பாவத்தை விட்டு கழுகு, எப்படி ஒரு வெண்மையான ஆடை அழுக்கிலிருந்து கழுவப்படுமோ, யாரெல்லாம் தண்ணீரை கொண்டு, பனிக்கட்டிகளை கொண்டு, ஆலங்கட்டிகளை கொண்டு, ஆலங்கட்டி என்பதும் அந்த பனி பெய்யும் பொழுது பனி, அதாவது துளி துளியா இருந்துச்சா அதை பனி துளி என்று சொல்வோம், அதை இது கட்டி கட்டியா விழுந்தா அதை ஆலங்கட்டி என்று சொல்வோம். அப்ப எப்படி அதை கொண்டெல்லாம் சுத்த, அதை கொண்டெல்லாம் யா அல்லாஹ் என்னை கழுவுவாயாக, என்னை சுத்தப்படுத்துவாயாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுவிட்டு பிறகு பாருங்கள், அல்லாஹு மஹ்தினி லி அஹ்தனில் அஹ்லாக் ஃபஇன்னஹு லா யஹ்தி லி அஹ்தனிஹா இல்லா அன்த் வஸ்ரிஃப் அன்னி சையல் அஹ்லாக் லா யஸ்ரிஃப் அன்னி சையஹா இல்லா அன்த். யா அல்லாஹ், குணங்களில் மிக அழகிய குணத்திற்கு எனக்கு வழிகாட்டு, அந்த அழகிய குணங்களுக்கு உன்னை தவிர வேறு யாரும் வழிகாட்ட முடியாது. யா அல்லாஹ், கெட்ட குணங்களை விட்டு என்னை திருப்பி விடு, கெட்ட குணங்களை என்னை விட்டு உன்னை தவிர வேறு யாரும் திருப்ப முடியாது. அப்ப நமக்கு ஒன்று வேண்டும் என்றால் அதை அல்லாஹ்விடத்திலே கேட்போம். எது நமக்கு வேண்டும், நாம் வேண்டுகின்ற விஷயங்களிலே எது நமக்கு மிக முக்கியமாக வேண்டும், எது, ஆகிரத்துடைய விஷயங்கள், அமல்கள் சம்பந்தப்பட்டவை, தக்குவா சம்பந்தப்பட்டவை. அடுத்த வசனத்திலே அங்கு வர, அதே அந்த வசனத்துடைய தொடரிலே வர இருக்கிறது, தக்குவா சம்பந்தப்பட்டவை, அதை நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அப்ப இந்த வசனம் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்ற வாக்கியம் நமக்கு கொடுக்கக்கூடிய அச்சங்களிலே இரண்டாவது அச்சம் என்ன, பயம் வர வேண்டும். யா அல்லாஹ், உனது கட்டளைகளை கேட்டுவிட்டு அதை செயலிலே புறக்கணிக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிவிடாது. செவிமடுத்ததை போன்று, உள்ளத்திலே நம்பிக்கை கொண்டதை போன்று இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு அதை செயல்படுத்துவதற்கு கொடு. அப்ப இந்த இரண்டு அச்சங்கள் யா யுகல்லதீன ஆமனு என்று அழைக்கப்படும் போது நமக்கு மிக முக்கியமாக வர வேண்டும். ஒன்று ஈமானை குறித்த அச்சம், இரண்டாவது அமலை குறித்த பயம். இந்த இரண்டு நமக்கு மிக முக்கியமானது. இப்படி அல்லாஹ் அழைத்துவிட்டு என்ன சொல்கிறான், நம்பிக்கையாளர்களே, அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் முன்பாக நீங்கள் முந்திக் கொள்ளாதீர்கள். அப்ப இங்க பிராக்கெட்ல முன்பா, அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் முன்பாக பேசுவதற்கு நீங்கள் முந்திக் கொள்ளாதீர்கள், அதாவது அவர்கள் பேசுவதற்கு முன்பாக நீங்கள் முந்தி பேசாதீர்கள். அப்ப பேசுவது என்ற ஒரு நிகழ்வை குறித்து இறக்கப்பட்ட காரணத்தால் இங்க பிராக்கெட்ல பேசுவது என்பது பிராக்கெட்டில் போடப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியை குறிப்பிட்டு ஒரு வசனம் இறக்கப்பட்டிருந்தாலும் அதனுடைய சட்டம் பொதுவாக இருக்கும். அப்ப பேசுவதில் மட்டுமல்ல, எந்த விஷயத்திலும் சரி அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் நாம் முந்தக்கூடாது. நம்பிக்கையாளர்களே, அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் முன்பாக நீங்கள் முந்திக் கொள்ளாதீர்கள். வத்தகுல்லா, அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் செவியுறுபவன், நன்கறிந்தவன். லா துகத்திமு, முதல் வாசகம் என்ன, நான் உங்களுக்கு இந்த சூராவை நடத்தி முடிக்கிறதுக்குள்ள இன்ஷா அல்லாஹ் இந்த சூராவும் உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும். அதுக்குதான் திரும்ப 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 சொல்றேன், வேஸ்டுக்கு வீணகா சொல்லல. இந்த சபையிலிருந்து எந்திரிச்சு போகும்போது இந்த அஞ்சு ஆயத்து உங்களுக்கு மனசில் பதிந்து விட வேண்டும். அது எப்ப பதியும்? இப்ப பதியும். நான் சொல்லும் போது நீங்க திரும்ப திரும்ப உங்க வாயால மனசுல சொல்லிக்கிட்டே இருந்தாதான் பதியும், இல்லனா பதியாது. யா ஐயுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கையாளர்களே, லா துக்கத்திமு, ரெண்டு வார்த்தை, லா ஒன்று, துக்கத்திமு, கத்தம யுக்கத்திமு என்பதிலிருந்து துக்கத்திமு. இந்த லா துக்கத்திமு என்பது ஒன்று முற்படுத்தாதீர்கள் என்ற அர்த்தத்திலும் வரும், கத்திமு முற்படுத்துங்கள், லா துக்கத்திமு முற்படுத்தாதீர்கள் என்ற அர்த்தத்திலும் வரும், முந்தாதீர்கள் என்ற அர்த்தத்திலையும் வரும். புரியுதா இல்லையா? புரியல. லா துக்கத்திமு இரண்டு அர்த்தத்தில் வரும். ஒரு அர்த்தம் என்ன? முற்படுத்தாதீர்கள் ஒரு அர்த்தம். இரண்டாவது அர்த்தம் என்ன? முந்தாதீர்கள். அப்ப முற்படுத்தாதீர்கள் என்ற அர்த்தத்தில் இங்க அர்த்தம் வைக்கலாம். ஆனா அதை விட மிக பொருத்தமானது என்ன? முந்தாதீர்கள், லா தத்தக்கத்தமு என்ற அர்த்தத்தில் பயன்படுத்துவது இங்க ரொம்ப ஏற்றமானது. அப்ப லா துக்கத்திமு ஐ லா தத்தக்கத்தமு, முந்திக் கொள்ளாதீர்கள், முந்தி விடாதீர்கள். இப்ப நம்ம பேசக்கூடிய வழக்கு மொழியில சொல்வதா இருந்தா ஓவர் டேக் பண்ணாதீங்கன்னு சொல்றோமா இல்லையா? அந்த வாசகத்து அரபியில உதாரணத்துக்கு ஒரு வாகனம் போகும்போது தகத்தமுகு, அவங்களை ஓவர் டேக் பண்ணிப்போங்க, அவங்களை முந்திப்போங்க, அதுக்கு இந்த அரபியில இப்ப இந்த வாசகம் பயன்படுத்தப்படும். பைன எத இல்லாஹி, பைன எத இல்லாஹி, மூன்று வாசகம், பைன எதை அல்லாஹி, பைன எத இல்லாஹி, அல்லாஹுவிற்கு முன்னால், பைன எதை முன்னால், அல்லாஹ் அல்லாஹ், வ ரசூலிஹி, மூன்று வார்த்தை, வ ரசூலிஹி, வ இன்னும் ரசூலி தூதர், ஹி அவனுடைய. அப்ப அல்லாஹுவிற்கு முன்பாக, அவருடைய தூதருக்கு முன்பாக நீங்கள் இருக்கும் போது அவர்களை முந்திக் கொண்டு சொல்லவோ பேசவோ முயற்சிக்காதீர்கள். புரியுதா இல்லையா? அல்லாஹுவோட தூதரோட நீங்கள் இருக்கும் போது நீங்கள் அவர்களை முந்திக் கொண்டு பேச நினைக்காதீர்கள், அவர்களை முந்திக் கொண்டு ஃபத்வா கொடுக்காதீர்கள், அவர்களை முந்திக் கொண்டு ஒரு காரியத்தை செய்யாதீர்கள். புரியுதுங்களா? சரி, இப்ப உங்களுக்கு ஒரு விஷயத்தை விளக்கியாக வேண்டும். அது என்ன என்றால், முதலாவது விஷயம், இந்த செய்தி ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. இதை அறியாத காரணத்தினால்தான் திறமையான ஆலிம்கள் எல்லாம் அல்லது திறமையானவர்கள் எல்லாம் இன்று தடம் புரண்டு கொண்டிருக்கிறார்கள். சாதாரண செய்தி அல்ல இந்த செய்தி, ரொம்ப முக்கியமான செய்தி. கவனமா கேளுங்க. இதை தெரியவில்லை என்றால் அல்லது இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், இதை நம்பவில்லை என்றால், இல்மு எவ்வளவுதான் ஆழமா இருந்தாலும், எவ்வளவுதான் பெரிய பெரிய பேச்சுகள் பேசினாலும் தடம் புரண்டு விடலாம், ஷைத்தான் வழிகெடுத்து விடுவான். அது என்ன? இபாதத், வழிபாடு, வணங்குவது என்பதில் அல்லாஹுவிற்கு கூட்டு யாரும் இல்லை. அந்த வழிபாட்டை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் நாம் கலப்பற்ற முறையில் ஆக்கியாக வேண்டும். சரியா? அல்லாஹ்வுடைய இபாதத்தை அல்லாஹ் அல்லாத யாருக்கும் நாம் செய்ய முடியாது. புரியுதுங்களா? இதில் வானவரையும் கூட்டாக்க மாட்டோம், நபிமார்கள் ரசூல்மார்களையும் கூட்டாக்க மாட்டோம், அவர்களுக்கு அடுத்துள்ள அவுலியாக்களாக இருக்கட்டும், சாலிஹீன்களாக இருக்கட்டும், யாரையும் கூட்டாக்க மாட்டோம். அடுத்து மார்க்கத்திலே இபாதத்திற்கு பிறகு இத்தாஅத் என்று ஒன்றிருக்கிறது. இபாதத்திற்கு பிறகு இத்தாஅத் என்று ஒன்றிருக்கிறது. சொல்லுங்க, இத்தாஅத். குர்ஆனிலே நீங்கள் பார்த்தால் நூறுக்கு மேற்பட்ட இடங்களில் அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல், அத்தீஉல்லாஹ் வர் ரசூல், இப்படி பல இடங்களில் அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல், பல இடங்களில் அத்தீஉல்லாஹ் வரசூல். அப்ப இபாதத் என்று வரும்போது அல்லாஹுவை மட்டும் வணங்குங்கள், அவனுக்கு இணையாக்காதீர்கள், அவனுக்கு யாரையும் சமமாக்காதீர்கள், அவனுக்கு யாரையும் கூட்டாக்காதீர்கள் என்றெல்லாம் சொல்லுகிற அல்லாஹு தஆலா. இத்தாஅத் என்று வரும்போது அங்கே என்ன சொல்கிறான், அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள், இன்னும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள். இப்படி வசனம். இது எந்த வசனங்கள்? அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல். இன்னும் பல வசனங்களிலே அத்தீஉல்லாஹ வ ரசூல, அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்படுங்கள். அப்ப கட்டுப்படுங்கள் என்பது ஒரு செயல், அதை இரண்டு பேருக்கும் சமமாக செய்ய வேண்டும். எப்படி கட்டுப்படுவது என்பது ஒரே செயல், அல்லாஹ ரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும். அப்ப கட்டுப்படுவதில் சமமாக கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ் சொன்னா ரொம்ப வெயிட், ரசூல் சொன்னா கொஞ்சம் கீழே என்பது இல்லை. அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள், பணிந்து நடந்து கொள்ளுங்கள், கீழ்ப்பணிந்து நடந்து கொள்ளுங்கள் என்றால் இங்க இத்தாஅத்திலே அல்லாஹு தஆலா அவனுடைய தூதரையும் நமக்கு சேர்த்து சொல்கிறான். எல்லாருக்கும் புரியுதா இந்த விஷயம்? புரியுதுங்களா? அப்ப ஏன் அப்படி என்று சொன்னார். இப்ப எத்தனையோ விஷயங்கள், கொஞ்சம் கவனமா கேளுங்க, எத்தனையோ விஷயங்கள் குர்ஆனிலே சொல்லப்பட்டு இருக்கும், எத்தனையோ விஷயங்கள் குர்ஆனிலே சொல்லப்பட்டு இருக்கும், அந்த விஷயங்களுக்கு ரொம்ப கவனமா கேளுங்க, அந்த விஷயங்களுக்கு மாறு செய்த போதும் அல்லாஹு தஆலா அந்த காலத்து மக்களை, அது சஹாபாக்களில் சிலரோ அல்லது வேறு சிலரோ, அவர்களை கண்டித்து எச்சரித்து வசனம் இறக்கி இருக்கிறான். திரும்ப சொல்றேன், குர்ஆன்ல சொல்லப்பட்ட கட்டளைகளுக்கு, குர்ஆன்ல சொல்லப்பட்ட கட்டளைகளுக்கு மாற்றமாக சிலர் செய்த போது அவர்களை திருத்தும்படியாக அல்லாஹு தஆலா கண்டித்து வசனங்களை இறக்கி இருக்கிறான். அது சஹாபாக்களில் சிலரிடத்திலும் நடந்திருக்கிறது, மற்ற சிலரிடத்திலும் நடந்திருக்கிறது. சஹாபாக்கள் என்பவர்கள் அல்லாஹ் கண்டித்த உடனே திருத்திக் கொண்டு தௌபா செய்து விட்டார்கள், அல்லாஹ் அவர்களை அங்கீகரித்துக் கொண்டார் என்ற வசனமும் அங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து எங்கே குர்ஆனில் சொல்லப்படாமல், புரியுதுங்களா, குர்ஆனிலே கட்டளை இல்லாமல் நபி முதலாவதாக கட்டளையிட்டு விட்டு, எப்படி எப்படி நபி முதலாவதாக கட்டளையிட்டார்கள், ஆனால் அந்த காலத்து மக்களில் சிலர் செய்யவில்லை, அதை அந்த காலத்து மக்களில் சிலர் செய்யவில்லை. அந்த தருணத்திலே அல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட வசனங்களை இறக்கினான், அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படுங்கள், தூதருக்கும் கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்படுங்கள், தூதருக்கு கட்டுப்பட்டால்தான் அல்லாஹ்விற்கு நீங்கள் கட்டுப்பட்டவர்களாக ஆவீர்கள், அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் மாறு செய்யாதீர்கள், யார் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்கிறார்களோ அவர்கள் பெரிய வழிகேட்டிலே சென்று விட்டார்கள், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒரு தீர்ப்பை செய்துவிட்டால் மூமின்கள் அதற்கு மாற்றமான எண்ணத்தை அபிப்பிராயத்தை கொள்ளக்கூடாது, அப்படி அவர்கள் ஒரு மாற்று அபிப்பிராயத்தை வைத்துக் கொண்டால் அவர்கள் வழிகட்டு விடுவார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தீர்ப்பை செய்துவிட்டால் அந்த தீர்ப்பை நீங்கள் முழுமையாக அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு மனமுவந்து நீங்கள் கட்டுப்பட்டால்தான் நீங்கள் மூமின்களாகவே ஆக முடியும். சொல்வது புரிகிறதா? அதாவது குர்ஆன்ல அந்த கட்டளை இல்ல, அந்த கட்டளையை முதலாவதாக யார் சொன்னார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொன்னார்கள். அப்படி அவர்கள் சொல்லி சிலர் அந்த செயலை ஏற்றுக்கொள்வதில் தாமதப்படுத்திய போதும், புறக்கணித்த போதும் மட்டுமல்ல, தாமதித்த போதும், அல்லது அதை ஏற்றுக்கொள்ள அவர்கள் புறக்கணித்த போதும், அல்லது அந்த சொல்லுக்கு மாறு செய்த போதும் அல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட வசனங்களை இறக்கினார், தன்னோடு தனது தூதரையும் சேர்த்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், தூதருக்கு கட்டுப்படுங்கள், நீங்கள் தூதருக்கு கட்டுப்பட்டால் தான் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர்களாக ஆவீர்கள், நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்யாதீர்கள் என்றெல்லாம் அல்லாஹ் வசனங்களை இறக்கி இருக்கிறான். இதிலிருந்து என்ன புரிகிறது, என்ன புரிகிறது, தூதர் ஒன்றை சொல்லிவிட்டால் அது அல்லாஹ்வின் கட்டளைதான். எப்படி தூதர் ஒன்றை சொல்லிவிட்டால் அது அல்லாஹ்வின் கட்டளைதான். இன்று சிலர் சொல்வதை போன்று அது போன்ற ஒன்று குர்ஆன்ல இருந்தா அதை நாங்கள் ஏற்றுப்போம். எப்படி எப்படி சொல்றாங்க ஒரு கூட்டம் எப்படி சொல்கிறார்கள், ஹதீஸ்ல இருக்குல்ல, ஹதீஸ்ல இருந்தா மட்டும் நாங்க ஏத்துக்க மாட்டோம், அது போன்று குர்ஆனிலும் சொல்லப்பட்டிருந்தால் ஏற்றுக்கொள்வோம், அப்படி இல்லைனா ஏத்துக்க மாட்டோம். இப்படி ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்ன, இதை சொல்றதுக்கு கொஞ்சம் கூச்சப்பட்டுக்கிட்டு அதை இன்னொரு வாக்கியமா ஹதீஸ்ல இருந்து அது குர்ஆனுக்கு முரணா இல்லைன்னா நம்ம ஏற்றுக்கோம். எப்படி ஒரு கூட்டம் என்ன சொல்கிறார்கள், ஹதீஸ் அதே போல குர்ஆன்ல இருந்தா ஏற்றுக்கோம், தேவை என்ன இருக்கப்ப. புரியுதா உங்களுக்கு, இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான வாதம்னு சொல்லிட்டு. இரண்டாவது கூட்டம் என்ன, ஹதீஸ் நாங்க கண்டிப்பா ஆதாரம் தான், ஆனா அது குர்ஆனுக்கு முரண்படக்கூடாது. அப்ப ரெண்டுமே கருத்தில் பார்த்தால் ஒன்றுதான். அப்ப முரண்படக்கூடாது என்று சொல்லிவிட்டால் அப்ப எந்த விதமான விளக்கத்தையும் அதிகப்படியான சட்டங்களையும் நீங்கள் சொல்லவே முடியாது. ஏன், உதாரணத்திற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அப்ப அல்லாஹு தஆலா விளைச்சல் இருக்கா இல்லையா, இது விவசாய விளைச்சல், அரிசி, கோதுமை, பழங்கள், கனி வர்க்கங்கள், இதில் ஜக்காத்து குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. தங்கம் வெள்ளிக்கு ஜக்காத்து குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. ஒட்டகம், மாடு, ஆடு, அதுக்கு ஜக்காத்து குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கா சொல்லுங்க, தெரியுமா தெரியாதா? சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாது. அதுக்கு குர்ஆன்ல ஜக்காத்து சொல்லப்படல. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு ஜக்காத்து சொல்றாங்க, என்ன செய்யறது, என்ன செய்யறது, ஏத்துப்பீங்களா மறுப்பீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஏத்துப்போம். இவங்க என்ன முரண்பா, அதாவது ஹதீஸுக்கு குர்ஆனுக்கு ஹதீஸ், ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்பட்டாள் என்று சொன்னா அப்ப குர்ஆன்ல இதோட அல்லாஹ் விட்டுட்டான் சரியா? இப்ப இது வந்து ஹதீஸ்ல எக்ஸ்ட்ரா இருக்குது, இது முரணா இல்லையா? இப்படி எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னா கேள்விக்கு மேல கேள்வி போய் கடைசியில மார்க்கம் உங்களுக்கு மிச்சமாகாது. ஒரு உதாரணம், நிறைய உதாரணங்களை சொல்லலாம். அப்படித்தான் ஒரு கூட்டம் விலகி போன ஒரு கூட்டம் வழிகேட்டின் தூரத்தில் சென்று கொண்டே இருக்கிறது. அப்ப எதுக்கு இந்த விஷயத்தை சொல்ல வருகிறோம் என்று சொன்னா, இங்க தப்பு நடந்தது எங்க நடந்துச்சு, யாருக்கு முன்னாடி நடந்துச்சு, இதான் நான் அதுக்க வேண்டிதான் இவ்வளவு தூரம் சொல்றேன். நீங்க பின்னாடி சொல்லப்படுகிற விஷயத்தை நல்ல ஆழமா தெளிவா மனசுல பதிய வச்சுக்கிட்டு போனதுக்காக வேண்டிதான். தப்பு நடந்தது யாருக்கு முன்னாடி நடந்துச்சு சொல்லுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் தான் அங்கே இருந்தவர்கள் அமர்ந்தவர்களிடத்திலிருந்து தப்பு நடந்தது. நபி பேசுறதுக்கு முன்னாடி அவங்க பேசிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டீங்களா? நபி ஒரு காரியத்தை செய்ய செல்வதற்கு முன்னால் அவர்கள் செய்து விட்டார்கள். நபி ஒரு தீர்ப்பை வெளியிடுவதற்கு முன்னால் அவர்கள் தீர்ப்பை வெளியிட்டார்கள். யார் அமீராக்கலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை வரும்போது ஒருத்தர் சொல்றாரு இவர் அமீராக்கும், ஒருத்தர் சொல்றாரு இவர் அமீராக்கும், ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்திருக்காங்க, புரியுதுங்களா? அல்லது ஒருத்தருக்கு கொடுப்பது கொடுக்காமல் இருப்பதில்லை. அப்ப தப்பு நடந்தது எங்கே நடந்தது, துன்யால நடந்துச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்துச்சு அவங்களுக்கு முன்னாடி. அப்ப அல்லாஹு தஆலா இவர்களை போல, யாரை போல, இந்த காலத்து மூத்த அறிஞர்களை போல, ஒரு கேள்விக்குரிய பின்னாடி வச்சுக்கலாம். அல்லாஹுக்கு கட்டுப்படுறதுல அது வேற விஷயம், ரசூலுக்கு கட்டுப்படுறதுல நம்ம நிதானிச்சுதான் யோசிச்சுதான் கட்டுப்படணும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும், வசனம் எப்படி இருந்திருக்கும், அவர்களுடைய அந்த மனயிச்சையின்படி இருந்திருந்தா. ரசூலுக்கு முன்னாடி முந்தி பேசாதீங்கன்னா இருந்திருக்கணும், புரியுதுங்களா உங்களுக்கு? புரியல, என்ன புரியுது? ரசூலுக்கு முன்னாடி இப்படி தப்பு பண்ணாதீங்கப்பா, அப்படித்தான் இருந்திருக்கணும். ஆனா அல்லாஹுடைய நோக்கம் தீனிலே அப்படி அல்ல, தீன் என்பதும் அப்படி அல்ல. தீன் என்பது அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுவதுதான் தீன். அல்லாஹுக்கு எது கட்டளை, அல்லாஹுக்கு எது விலக்கல், அல்லாஹுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்பதை நபியின் மூலமாகத்தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அது ஒன்று நபி ஓதக்கூடிய குர்ஆனிலிருந்து நாம் தெரிந்து கொள்வோம், அல்லது நபி அதற்கு விளக்கமாக சொல்லக்கூடிய அல் ஹிக்மா என்ற ஞானத்திலிருந்து தெரிந்து கொள்வோம். هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة. இந்த நபி அவர்களுக்கு அல் கிதாப் இந்த வேதத்தையும் கற்றுக் கொடுப்பார், இன்னும் அல் ஹிக்மா ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பார். அப்ப எல்லாம் குர்ஆன்ல இருந்தாதான் அது நபி சொன்னதிலிருந்து நம்ம ஏத்துக்கணும், இல்லைனா கூடாதுன்னு சொன்னா அல்லாஹு தஆலா ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களிலே குர்ஆனையும் கற்றுக் கொடுப்பார் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பார் என்று சொன்னதற்கு அர்த்தமே பொருளே இல்லாமல் போய்விடும். புரிகிறதா? அப்ப இந்த இடத்துல அல்லாஹு தஆலா தவறு நபிக்கு முன்னால் நடந்தாலும் நபி என்பவர் அவர் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு உம்மத்துக்கு வழிகாட்டியாக அனுப்பப்பட்டவர், எனவே அவருடைய சமூகத்திலே ஒரு தவறு நடக்கிறது என்று சொன்னால், அவருடைய கட்டளைக்கு ஒரு மாற்றம் முரண்பாடு நடக்கிறது என்று சொன்னால் அது அல்லாஹ்விற்கு செய்கின்ற முரண்பாடு. எனவேதான் யார் எனது அமீருக்கு கட்டுப்பட்டார்களோ அவர்கள் எனக்கு கட்டுப்பட்டார்கள், எனக்கு கட்டுப்பட்டவர் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டார், எனது அமீருக்கு மாறு செய்தவர் எனக்கு மாறு செய்தார், எனக்கு மாறு செய்தவர் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே நமக்கு வலியுறுத்துகின்றார்கள். அப்ப அந்த அடிப்படையில தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான், லா துக்திமு பைன யதில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் முன்னால் நீங்கள் முந்தி பேசாதீர்கள். அப்ப அங்க நடந்தது குர்ஆன் இறங்கும் போது அவங்க முந்தி பேசினதை இல்லை, முந்தி பேசவில்லை, அல்லாஹ்வுக்கு முன்னால் அவர்கள் முந்தி பேசவில்லை. ஏன்னா அல்லாஹ் பேசுறது நமக்கு தெரியாது, அல்லாஹ் ரசூல்மார்களிடத்திலே நபிமார்களிடத்திலே தானே வஹீயிலே பேசுவான். அங்க நடந்தது என்ன நடந்தது, நபிக்கு முன்னால் முந்தி பேசினார்கள், நபிக்கு முன்னால் அவர்கள் தங்களது கருத்துக்களை வெளியிட்டார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல் லதீன ஆமனு லா துக்திமு பைன யதில்லாஹி வ ரசூலிஹி, நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாஹ்வுக்கு முன்னாடியும் அவனுடைய தூதருக்கு முன்னாடியும், அதுவும் இந்த முன்னாடிங்கிறது ஒரே ஒரு தடவை தான் பயன்படுத்தப்படுது, அல்லாஹ்வுக்கு முன்னாடியும் தூதருக்கு முன்னாடியும் ரெண்டு இடத்துல இல்ல, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் முன்பாக நீங்கள் பேசாதீர்கள். அப்ப அந்த அளவிற்கு கட்டளைகளை ஏற்றுக்கொள்வதிலே, கட்டளைகளை ஏற்றுக்கொள்வதிலே, நபியினுடைய ஹதீஸுகளை ஏற்றுக்கொள்வதிலே அல்லாஹு தஆலா பாகுபாடு காட்டுவதையோ ஏற்றத்தாழ்வு காட்டுவதையோ ஒத்துக்கொள்ளவே இல்லை. புரியுதுங்களா? கொஞ்சம் புரிஞ்சிருக்கா? கொஞ்சம் புரிஞ்சிருக்கா? இன்ஷா அல்லாஹ் லா துக்திமு பைன யதில்லாஹி வ ரசூலிஹி வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், இன்னல்லாஹ ஸமீஉன் அலீம், நிச்சயமாக அல்லாஹ் கேட்பவன் நன்கு அறிந்தவன். இப்ப உங்களுக்கு அடுத்த நம்ம விளக்கத்திற்குள் செல்ல வேண்டும். அப்ப அல்லாஹ்வுக்கு முன்னாடியும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முன்பாக நீங்கள் முந்தாதீர்கள் என்று சொன்னான் அல்லாஹு தஆலா. இப்ப நம்ம காலத்துல அது எப்படி, ரசூலுல்லாஹி காலத்தில் நபியினுடைய சபையிலே சஹாபாக்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள், புரியுதுங்களா? அவங்க பேசும்போது நம்ம பேசக்கூடாது, அவங்க பேசுறதுக்கு முந்தி நம்ம பேசக்கூடாது, அவங்க தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம தீர்ப்பு சொல்லக்கூடாது, கொடுக்கறதா இருக்கட்டும் தடுக்கிறதா இருக்கட்டும் அவங்க முடிவுதான், அபிப்பிராயம் வேண்டுமானால் கேட்டாலும் தான் அதுவும் சொல்ல முடியும், சும்மா நம்ம முந்திக்கு உண்டு சொல்லவும் கூடாது. இது ரசூலுல்லாஹி காலத்துல இந்த ஆயத்தை நாம் ஏற்று நடப்பது என்பது இது விளக்கமாக தெரிகிறது. நம்ம காலத்தில் இந்த ஆயத்தினுடைய சட்டம் எப்படி எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும்? இதுக்கு மார்க்க அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள், ஒன்று, எங்கு அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைகள் வந்துவிட்டனவோ அந்த இடத்திலே நம்முடைய ஆய்வுக்கோ நம்முடைய விளக்கத்திற்கோ சுய அந்த கருத்துகளுக்கோ நாம் இடம் கொடுக்க கூடாது. அப்படி கொடுப்பது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தைக்கு முன்னால் கட்டளைகளுக்கு முன்னால் நாம் முந்தியதாக ஆகிவிடும். புரியுதுங்களா இல்லையா? அந்த காலத்தில் முந்துவது என்பது விளங்கிக் கொண்டீங்க நல்லா. இப்ப நம்ம காலத்தில் முந்துவது என்பது என்ன? ஒரு ஹதீஸ் சொல்லப்படுகிறது, இதான் ஹதீஸ் என்று, இதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அமல் என்று தெரிகிறது. இல்லங்க, அது அந்த காலத்தில் அப்படி இருந்துச்சு, இந்த காலத்தில் அப்படி இருந்தா அது சரி வராது, இந்த காலத்தில் இப்படித்தான் இருக்கணும் என்று ஒருவர் கருத்து சொன்னால் இவர் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் முந்துகிறார், அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் முந்துகிறார் என்று பொருள். இப்ப இதற்கு ஷேக் ஹுசைமின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழகான ஒரு உதாரணம் எழுதுறாங்க. இன்றைய காலத்துல இவங்க எழுதுறது குறைஞ்சது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருப்பாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஆனா இன்றைய காலத்தில் அது எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஃபித்னாவாக இருக்கிறது என்பதை நாம் இப்போது சொல்லும் போது நீங்கள் புரியலாம். இப்ப ஒரு புதுசா ஒரு கூட்டம் கிளம்பியிருக்கு. என்ன கூட்டம் கிளம்பியிருக்கு அப்படின்னா, இது நாள் வரைக்கும் எது நாள் வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து இந்த நோன்பு வைக்கிறதுல அதை ஆரம்பிக்கிறதுலையும் பெருநாள் கொண்டாடுறதுலையும் ரொம்ப தப்பு பட்டாங்க. ஒரு கூட்டம் எப்படி குரான் எழுதுறதுலயே தப்பு பண்ணிட்டாங்கன்னு ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இபாதத்திலே சந்தேகம், சஹாபாக்களுடைய இபாதத்திலே சந்தேகம். அவங்களுக்கு சயின்ஸ் கால்குலேஷன் தெரியாததுனால அவங்க வச்ச நோம்பெல்லாம் அனுமானத்தில் வைக்கப்பட்ட நோம்பா, அதுல நிறைய நோம்புகள் இபாதத்துகள்லாம் முதல் பிறைய தவறிதான் அவங்க வச்சுட்டாங்களாம். முதல் பிற தவறுனுச்சுனா என்ன அர்த்தமாச்சப்ப, ரமலான்ல ஒரு நோம்பு போச்சு, பெருநாள்ல ஒரு நோம்பு ஆகி போச்சு, பெருநாள் அடுத்த நாள். அப்ப அதனால ரொம்ப காலமா முஸ்லீம்கள் அப்படித்தான் பெருநாளை தவற விட்டுட்டு இருந்தாங்க, நோன்பு எல்லாம் மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்ப நாங்க இந்த ஹிஜ்ரா கலண்டரை போட்டதுக்கு பிறகுதான் ரொம்ப பெர்ஃபெக்டா இபாதத்து நடந்துகிட்டு இருக்கு. எப்படி இது என்னமோ நான் யோசிச்சுட்டு வந்து சொல்ற வாசகம் இல்லைங்க, அவங்க பேசுற வாசகம் இது. எப்படி இப்பதான் இபாதத்து ரொம்ப பெர்ஃபெக்டா நடக்குதான், துல்லியமா அவங்க வந்து இபாதத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா, நோன்பு ஆரம்பிக்கிறது சரி, நோன்பு முடிக்கிறது சரி. ஷேக் ஹுசைமின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதைத்தான் இங்கே நமக்கு ஒரு உதாரணமாக எழுதுகிறார்கள். ஹதீஸ்ல என்ன வருகிறது அப்படின்னா, அப்ப சஹீஹுல் புகாரியில சஹீஹ் முஸ்லீம்ல நீங்க பார்த்தீர்கள் என்றால் கிதாபு ஸௌம், நோன்பை பற்றி என்று ஒரு தனி நூல் இருக்கும். அதுல என்ன வருகிறது, இமாம் புகாரி எப்படி தலைப்பு எழுதுகிறார்கள், லா யத்தகத்தமன்ன ரமபான பிஸௌமி யௌமின் வலா யௌமைனி, எவரும் ரமதானுக்கு முன்பாகவே ரமதான் என்று ஒரு நோன்பையோ இரண்டு நோன்பையோ ஆரம்பித்து விட வேண்டாம். இது அவங்க அமைக்கக்கூடிய தலைப்பு. ஹதீஸில் என்ன வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரும் ரமலானை முந்தி விடாதீர்கள். ஒரு நோன்பு வச்சோம், ரெண்டு நோன்பு வச்சோம், நீங்க ரமலானுக்கு முந்தி நோன்பு வைத்து விடாதீர்கள். அப்ப என்ன அர்த்தம் சொல்ல வருகிறார்கள், பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்து நோன்பை விடுங்கள், உங்களுக்கு மேகமூட்டமாக இருக்குமேயானால் மாதத்தை நீங்கள் 30 முழுமைப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி பிறை பார்க்கவில்லை என்றாலும் மாசத்தை நீங்க முழுசா முற்படுத்தி முழுமைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்க, லா தத்தகத்தமு ரமலான பிஸௌமி யௌமின் வலா யௌமைன் என்று இவ்வளவு தெளிவா சொல்லி இருக்க, யௌமு ஷக் சந்தேகத்திற்குரிய நாள் என்று ஒன்று இருக்கிறது. அது எது, 29 முடிச்ச உடனே அடுத்து ஒரு நாள், அந்த நாள்ல பிற தெரிஞ்சா நீங்க நோம்பு வைங்க, பிற தெரிஞ்சா நோம்ப விட்டுங்க, பிற தெரியவில்லை என்றால் என்ன செய்யுங்க, நோம்பை முழுமைப்படுத்துங்கள். சரியா, அல்லது முன்னாடி உள்ள ஷாபான் மாசத்தை முழுமைப்படுத்திவிட்டு அதுக்கு அடுத்து ஆரம்பி. இவ்வளவு தெளிவான ஒரு ஹதீஸ் இல்ல, 100 ஹதீஸ் இருக்கு. எவ்வளவு ஹதீஸ் இருக்கு, 100 ஹதீஸ் இருக்க இன்று வந்த கூட்டம் என்ன சொல்கிறார்கள், இதெல்லாம் அந்த காலத்தில் அவங்களுக்கு தாங்க சந்தேகம், எங்களுக்கு எல்லாம் சந்தேகமே கிடையாது, ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கிறோம். யௌமு ஷக் என்ற ஒரு நாளே அவங்களிடத்துல கிடையாது. அப்ப உலக முஸ்லிம்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸின்படி ஒரு நாள்ல நோன்பு வைப்பாங்க, அவங்களுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே இவங்க நோன்பு வச்சுருவாங்க. இன்றைக்கு பாருங்க, ஒன்று அதாவது ஒரு பிறையின் அடிப்படையில் வெள்ளிக்கிழமை பெருநாள் கொண்டாடினாங்க, இல்ல நம்ம பகுதியில் பார்த்தா தான் நம்ம கொண்டாடுங்கிற அடிப்படையில் அடுத்த நாள் கொண்டாடினாங்க. அவங்க எப்ப தெரியுமா கொண்டாடினாங்க, பெருநாள் வியாழக்கிழமை. ஹாஜிகள் எல்லாம் அரபாவில் அங்கே இருக்கிறார்கள், ஹாஜிகள் எல்லாம் அரபாவில் அங்கே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து என்ன செய்யறாங்க, வியாழக்கிழமை அன்னைக்கு ஷியாக்களோட சேர்ந்துக்கிட்டு போரா இருக்காங்கல்ல, இவங்களோட சேர்ந்துக்கிட்டு பெருநாள் கொண்டாடிட்டு இருக்காங்க. அவங்களும் இந்த ஷியாக்கள் போற, அவங்களும் வியாழக்கிழமை தான் பெருநாள் கொண்டாடினாங்க. புரியுது உங்களுக்கு, யோசிச்சு பாருங்க. இது என்ன இது? அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கதான், அந்த காலத்துல அறிவு அந்த அளவுக்கு உண்டு இல்லையா, ஃபார்வர்டா இல்லையா, அதனால அந்த காலத்துக்கு அது சொன்னது சரியா. அப்ப இபாதத் என்பது அறியப்பட்ட, முறைப்படுத்தப்பட்ட, முழுமைப்படுத்தப்பட்ட ஒன்றா, அல்லது காலம் அட்வான்ஸா போக போக அதுல சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்குமா? அதை முதல்ல சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? இபாதத் என்பது முழுமைப்படுத்தப்பட்ட ஒன்று, நிறைவு செய்யப்பட்ட ஒன்று. எப்படி சொல்லப்பட்டதோ அப்படித்தான் செய்ய வேண்டுமே தவிர, காலங்கள் முன்னே காலங்கள் ஃபார்வர்டாக ஆக நம்ம அதை ஃபார்வர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியாதுங்க. அது அதே இடத்துல தான் இருந்தாகணும். அப்ப அந்த அடிப்படையில இப்ப யார் இந்த யௌமுஷக்கில் நோன்பு வைக்கிறாங்களோ, புரியுதுங்களா, அல்லது பிறையை பார்க்காமலே முன்கூட்டிய பல ஆண்டுகளுக்கு, அதுவும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறைகளை கணித்து அவர்கள் கேலண்டர்களாக போட்டுக்கொண்டு செய்கிறார்களோ, இவர்கள் எல்லாம் அல்லாவிற்கும் அல்லாவுடைய தூதருக்கும் முன்னால் முந்தக்கூடியவர்கள். அதாவது அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் ஒரு கட்டளையை சொல்லி இருக்க, அந்த கட்டளையை புறக்கணிச்சுட்டு இவர்கள் தங்களுடைய அபிப்பிராயத்தின்படி செல்லக்கூடியவர்கள். இதை நான் சொல்லலைங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடியே இமாம் ஹுசைமின் ரஹ்மத்துல்லாஹி தஃப்ஸீல ரொம்ப அழகா எழுதி வச்சிருக்காங்க. இந்த பிரச்சனை இன்னைக்கு மட்டும் உதயமான பிரச்சனை இல்ல, இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இதில் 700வது நூற்றாண்டிலே வாழ்ந்த அறிஞராகிய அவர்களும் இந்த விஷயத்தை எழுதியிருக்கிறார்கள். ஏன்னா இந்த அறிவுக்கு, குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இந்த அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கூட்டம், இப்படி ஒரு கூட்டம் காலமெல்லாம் வந்து கொண்டு குர்ஆன் ஹதீஸில் விளையாண்டு கொண்டிருக்கும் அல்லாஹ் நம்மை அதிலிருந்து பாதுகாப்பானாக. அதே போல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, 2-3 நிமிஷம், இந்த பிதஅத் செய்பவர்கள், அனாச்சாரம் செய்பவர்கள், புரியுதுங்களா, அதாவது குர்ஆன் ஹதீஸ்ல இப்படி இருக்க அதற்கு எக்ஸ்ட்ரா செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. இப்ப உதாரணத்துக்கு ஆதான் சொல்லும் போது சலவாத்து சேர்த்து சொல்றது, இப்ப தொழுது முடிச்சோட திரும்ப ஒரு சலவாத்து, எக்ஸ்ட்ரா சத்தம் போட்டு அவங்க செய்யறதுக்கு, இந்த மாதிரி நிறைய இபாதத்துகளை இந்த மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்களே, இதுவும் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் முன்னால் முந்துவது. ஏன் அல்லாவும் ரசூலும் இப்படித்தான் என்று வரையறுத்திருக்க, அதற்கு அதிகமாக செய்வதெல்லாம் எதில் வரும்? அல்லாவுக்கு ரசூலுக்கும் முன்னால் முந்துவது என்ற அந்த தடை செய்யப்பட்ட சட்டத்திலே வரும். அப்ப அது எதுவாக இருந்தாலும் சரி, கொள்கை சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, இபாதத்து வணக்க வழிபாடுகள் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, அல்லாவும் ரசூலும் ஒரு விஷயத்தை சொல்லி நிறுத்திவிட்டார்கள் என்றால், நிறுத்திட்டாங்க ஆல்ரெடி, என்ன மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது, நாம் இப்போது அதில் எந்த விதமான மாற்றமும் செய்யக்கூடாது, முந்தி முந்தி அதில் எதையும் நாம் செய்யக்கூடாது, அத்தோடுதான் நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த விஷயத்தை தான் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல ரொம்ப தெளிவா வலியுறுத்தி நமக்கு சொல்கின்றான், நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் முன்னால் முந்தி விடாதீர்கள். அதாவது அவங்களுடைய கட்டளையை ஒரு பக்கம் வச்சுட்டு நீங்க ஒரு கட்டளையின்படி ஒரு செயலின்படி நீங்கள் செய்து விடாதீர்கள். வத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அடுத்த அமர்வுல இந்த வத்தகுல்லாவை பற்றி பார்ப்போம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.